நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி விவசாயி FM 107.4.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
ஓ, நம்ம மணி வர்ற. மணி வா தங்கம்.
வரண்ணா, நல்லா இருக்கீங்களா? என்ன மும்முரமா செஞ்சுட்டு இருக்கீங்க?
ஆமா மணி, கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு இருக்கற. என்ன பண்றது, நம்ம வேலையை நம்ம முடிச்சுட்டா தான் ஆகு. அடடே, அக்காலும் வர்றாங்களே. இன்னைக்கு நம்மளுக்கு சந்தோஷமான நாள் தான் போல் இருக்குது. அக்கா வாங்க வாங்க, எங்க இருந்து வரீங்க?
வர்றேன்ப்பா. தம்பிக்கலா, என்ன ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரே இடத்துல பாத்துற மாதிரி ஆயிடுச்சு. மணி, நல்லா இருக்கியா?
நல்லா இருக்கேக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
நானும் நல்லா இருக்கேன் மணி. உங்க ரெண்டு பேரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
அக்கா, மணி மட்டும் நல்லா இருக்கிறியான்னு கேக்குறீங்க, ஏனுக்கா? பார்த்தோன்னே நல்லா இருக்கிறான்னு தெரிஞ்சிட்டீங்களா?
ஆமா தங்கம், உன்னை பார்த்தாலே தெரியுது நல்லா வளமா இருக்கியன்னு.
என்ன பாலனா, நீங்க என்ன தங்கங்கிறீங்க? அக்கா உங்களை தங்கங்கிறாங்க?
ஆமா தங்கம், நம்ம ரெண்டு பேரும் மட்டும் இல்லாம வெள்ளை தங்கம் பச்சை தங்கம்னு நிறைய சொல்லிட்டு வர்றாங்க.
என்னன்னா தங்க நேரம்னு கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க என்ன கலர் கலரா தங்க தங்கங்கிறீங்க?
ஆமா மணி, வெள்ளை தங்கம்னா பருத்தி, பச்சை தங்கம்னா மூங்கிலு. உங்களுக்கு தெரியுமாக்கா?
நானெல்லாம் உங்கள மாதிரி கிடையாதுப்பா, எல்லாம் பள்ளியோட பாடத்துல படிச்சதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சிருக்கேன். அது சரி, நீ கலர் கலரா தங்கம் கேட்ட, அதெல்லாம் சரி. தரிசு நில தங்கம்னு ஒரு பயிர் இருக்கு, அது என்னன்னு உங்க ரெண்டு பேர்ல யாருக்காச்சும் தெரியுமா?
தெரியாதுக்கா.
அது எனக்கு ரொம்ப புடிச்ச தங்கம்க்கா. சொல்லட்டுமா? முந்திரிதானா?
அடே, பரவாயில்லையே, பால தெரிஞ்சு வச்சிருக்கியே. நான் ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சிருக்காதுன்னு நினைச்சேன்.
அது மட்டும் இல்லக்கா, முந்திரி பத்தி நான் இன்னொன்னு கூட உங்களுக்கு சொல்ல போறேன்.
அது என்னது, புதுசா?
ஆமாங்கா, பழமொழிகள் எல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்ப காலத்துக்கு தகுந்த மாதிரி புதுமொழிகளும் வந்திருக்குது, அது உங்களுக்கு தெரியுமா? சரி, நம்ம மணிகட்ட கேக்கலாம்.
நல்லா தெரியுனா, மரங்கள் நமக்கு இயற்கை அளித்த வரங்கள், மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம். போதுமான இன்னும் சொல்லணுமா?
அட மணி, நல்லா தான் சொல்றானே.
பாலா, நான் ஒன்னு சொல்லட்டுமா?
சொல்லுக்கா. நீங்களே சொல்லும் போது நான் வேண்டாம் சொல்ல போறேன்.
இப்ப நீ சொன்ன தரிசு நில தங்கம் முந்திரின்னு, அதே முந்திரிய பத்தி தான் நானும் சொல்ல போறேன். முந்திரி நட்டவன் முதலாளியாம், அத முந்தி செய்பவன் அறிவாளியாம். இந்த புதுமொழி தோட்டக்கலையிலன்னு சொல்லிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கியா நீ?
இல்லீக்கா, நீங்க சொல்லித்தான் நான் முதல் முதல் தெரிஞ்சுட்டேன். அக்கா, எனக்கு ஒன்னு பண்றீங்களா?
என்ன பண்ணணும்ப்பா?
அக்கா, நம்ம அப்பா வச்சிருக்கிற 2 ஏக்கரால முந்திரி நாத்து நட்டருக்கு வாங்கி கொடுங்க நாத்து.
ஏப்பா, என்ன வந்து நாத்து வாங்கி கொடுங்கற? நம்ம தோட்டக்கலை அலுவலகம் இருக்குல்ல, அங்க போனீங்கன்னா தோட்டக்கலை அலுவலர் இருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்டீனா எங்க தரமா கிடைக்கும், அப்புறம் அதுக்கு என்ன தொழில்நுட்பம் வேணும் எல்லாமே சொல்லுவாங்க. அவங்கள போய் பாக்க வேண்டியதானே நீ?
சரிங்கக்கா, நீங்க சொன்ன மாதிரி நான் போய் தோட்டக்கலை துறையை பாக்க போறேன்.
தம்பி, இன்னொரு விஷயம் தெரியுமா அவங்க ரெண்டு பேருக்கும்?
என்ன?
நீ இப்ப முந்திரி நாத்து கேட்டோன்னே எனக்கே ஞாபகம் வந்துச்சு. மஞ்சளுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கிழங்கு தானே, வித கிழங்கு தானே போடுவோம். அதையுமே இப்ப நாத்தா உற்பத்தி பண்ணி விக்கிறாங்க, தெரியுமா?
இது என்னக்கா புதுமுறையா இருக்குது? போன வருஷம் நாம நெட்டும் போதும் கூட அப்பா விதக்கிழங்கு தான் நெட்டினாரு. புதுசா நாத்தா பண்ணி நெட்டுற முறை நீங்க தான் முதல் முதல் சொல்றீங்க.
ஆமாப்பா, நம்ம வழக்கமா வந்து கிழங்கு போட்டுதான் மஞ்சள் பயிர் செய்யறோம். ஆனா என்னன்னாக்கா, இப்ப அந்த தரமான விதக்கிழங்கு எங்கேயுமே கிடைக்கிறது இல்லன்னு நிறைய பேர், நம்மள மாதிரி விவசாயிகள்கிட்ட அது ஒரு பெரிய குறையாவே இருக்கு. அதுக்காக தான் இப்ப பவானி சாகர்ல வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் இருக்கு. அங்க இந்த கிழங்குக்கு பதிலா நாற்றுகளை உற்பத்தி பண்ணி நடுறது அப்படின்னு சொல்லி அவங்கதான் செஞ்சிருக்காங்க. இத
எப்பவுமே கிழங்கு நடுறப்ப நல்லாத்தான் பயிருவாரு, இப்ப நாத்து விட்டு நடறோம்னு சொல்றீங்க, அதனால என்ன பயனுக்கா இருக்கு?
தம்பி, நம்ம விதக்கிழங்கு போட்டோம்னாக்க வயல்ல முளைக்கிறது பாத்தோம்னா ஒரு 80% தான் இருக்கும். அதேவே நம்ம இந்த காய்கறி விதையெல்லாம் முளைக்க வைக்கிறாங்கல்ல, குழித்தட்டு நாற்றங்கால்னு சொல்றாங்கல்ல, ப்ரோட்ரே அதுக்கு பேரு. அந்த மாதிரி குழித்தட்டுல மஞ்சளை போட்டு நாத்தா உற்பத்தி பண்ணி நட்டோம்னா 98% வரைக்கும் வயல்ல பயிர்கள் முளைச்சு வந்துருமாமா.
அப்படிங்களாக்கா?
அப்படித்தான் நட்டுருக்குது. அக்கா, மஞ்சளை கிழங்கு மூலியமா நடவு செஞ்சோம்னா 1 ஏக்கருக்கு 500 கிலோ வேணும்.
இது நாத்துக்குமா அப்படிதான் பாலா? 1 ஏக்கருக்கு நடவு செய்யணும்னாக்கா 55,000-60,000 நாத்து நம்மளுக்கு வேணும். இந்த மாதிரி நாத்துக்களை எடுத்து நடும்போது 2வது மாசத்திலேயே கிழங்கு உருவாக ஆரம்பிச்சிடும். அப்புறம் நமக்கு 8வது மாசத்துல பாத்தோம்னா நல்லா திரட்சியா 5 அல்லது 6 தூர் கொண்ட கிழங்கு தயாராயிடும்.
பாருனா அக்கா, எவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க.
ஆமா மணி, நம்மளுக்கு அக்காங்கிற சரியா தான் போச்சு பாத்தியா. அக்கா, எனக்கு இன்னொரு சந்தேகம், நாம் கிழங்கு மூலியமா நட்டிட்டு இருக்கிறோம், அதை விட நான் தொட்டு நட்டணும்னா அதிக மகசூல் கிடைக்குமாக்கா?
என்ன பாலா உனக்கு சந்தேகம்? கிழங்கு போடாம நாத்தான் நடுறதன் மூலமா நமக்கு 50% வரைக்கும் நமக்கு அதிகமா மகசூல் கிடைக்கும்.
ஆமாங்கா, மஞ்சளை வந்து நம்ம சாப்பாட்டுக்கு மட்டும்தான் பயன்படுத்துறோம். இவ்வளவு மஞ்சள் நம்ம உற்பத்தி பண்றோம், இதெல்லாம் இதுக்கே அளவா இருக்குதா இல்ல வேற ஏதாச்சும் பயன்படுதா?
இதுக்கு எனக்கு பதில் தெரியும். சமைக்கிறதுக்கு மட்டும் இல்லாம சாயம் தயாரிக்கிறதுக்கும், வாசனை பொருட்களை தயாரிக்கிறதுக்கும், உணவு பண்டங்களை தயாரிக்கிறதுக்கும், அப்புறம் கிருமி நாசினியாகவும் பயன்படுது.
அட பரவாயில்லையே மணி, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க. அப்புறம் இன்னும் வேற என்ன தெரியும் உனக்கு சொல்லு.
அதுக்கப்புறம் கிராம்பு பட்டையெல்லாம் சமையலுக்கு பயன்படுத்துறோம். இது வெறும் வாசனை பொருட்கள் மட்டும் இல்லக்கா.
அப்புறம் வேற என்னத்துக்காக மணி இதெல்லாம் பயன்படுத்துறது?
கிராம்பு இருக்குதுல்லக்கா, இது வந்து நோய் குணப்படுத்துற மருந்தாக பயன்படுது. இந்த பல்லு வலி, ஈர்களின் தொந்தரவு எல்லாம் இருக்குதுல்லக்கா, இதுக்கெல்லாம் கிராம்பு மிகவும் பயன்படுது. அதுக்கப்புறம் நுரையீரல் சம்பந்தமான நோய்களை கட்டுப்படுத்த இது மிகவும் பயன்படுது. அப்புறம் காயங்களை ஏற்பட்ட வலியை குணப்படுத்துறதுக்கு உதவுது. குடல்ல இருக்கக்கூடிய ஒட்டுண்ணி பூஞ்ச பாக்டீரியாவை அழிக்கிறதுக்கும் உதவுது. இது வந்து நோய் எதிர்ப்பு தன்மை அதிகரிக்கும் உதவுது. கிராம்பு இத்தினூண்டு இருக்குன்னு லேசா இட போடாதீங்க. இதுல புரதச்சத்து 5.2 கிராம், கொழுப்பு சத்து 8.9 கிராமும் இருக்கு. அதுக்கப்புறம் நார் சத்து 46 கிராமும், மாவு சத்து 9.5 கிராமும், அதுக்கப்புறம் தாது உப்புக்களான சுண்ணாம்பு சத்து 740 மில்லிகிராமும், பாஸ்பரஸ் 100 மில்லிகிராமும், இரும்பு சத்து 11.7 கிராமும் இருக்குது. அது மட்டும் இல்லாம கரோட்டின், தயாமின், ரைபோஃப்ளேவின் அதெல்லாமே இருக்கு.
அட மணி, கிராம்பை பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி மணி, நான் பட்டையை பத்தி சொல்லட்டுமா? பட்டைக்கு வாசனை மட்டும் இல்லாம செரிமானத்துக்கு உதவுது, திசுக்களை வந்து பலப்படுத்துது, தசை பிடிப்பு மூட்டு வலி இது எல்லாமே குணப்படுத்துது, மாதவிடாய் பிரச்சனைகளை தீக்குது, அப்புறம் ரத்த ஓட்டத்தையும் அதிகரிக்குது, பல் சொத்த, ஈறுகள்ல வலி, சிறுநீரக பிரச்சனைகளை தவிர்க்கவும் இது உதவுது. இது வந்து உணவை பதப்படுத்துறதுக்கும் கூட உதவுது. எப்படின்னா இதுல இருக்கிற சின்னமிக் என்ற அமிலம் தான் அதுக்கு துணை புரியுது. அக்கா, நாங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு தெரிஞ்சது எல்லாம் சொல்லிட்டோம்.
பரவாயில்ல, வாசனைக்காக போடுறது இந்த தம்பிங்களுக்கு எல்லாம் எங்க தெரிய போகுது அப்படின்னு நினைச்சா பரவாயில்ல, ரெண்டு பேரும் நல்லாதான் விவரம் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இப்ப நான் சொல்ல போற விவரமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ என்னமோ, எனக்கு சொல்லவா வேணாமான்னு யோசனையா இருக்கு.
இப்படி சஸ்பென்ஸா வச்ச எப்படிங்கா? சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம்.
இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் தினம் என்ன சாப்பிடுறோம்? அரிசி சாப்பாடு தான் சாப்பிடுறோம் இல்ல?
இல்லக்கா, எங்க வீட்டுல ராகி, சோளம் இப்படி எல்லாமே அம்மா செஞ்சு கொடுத்துருக்காங்க.
பரவாயில்ல மணி, அதெல்லாம் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கறாங்க. நம்ம சாப்பிடுற இந்த அரிசி சாப்பாட்டுல இருக்கிற சத்துக்களை விட மற்ற தானியங்கள்ல இருக்க சத்துக்கள் நிறையவே இருக்கு, அது உடம்புக்கும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நான் வந்து உங்க ரெண்டு பேருக்கும் வரகுங்கிற தானியத்தை பத்தி சொல்ல போறேன். வரகுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா?
கேள்விப்பட்டதோட சரிக்கா, அதெல்லாம் பார்த்ததே இல்ல.
அக்கா, கம்பு சோளம் கேழ்வரகுன்னு தான் கேள்விப்பட்டிருக்கிறோம், நீங்க வரகுங்கிறீங்க. கேழ்வரகு வரகு இது ரெண்டும் ஒண்ணுதானாங்கக்கா?
இல்ல இல்லப்பா, கேழ்வரகு வேற, வரகு வேற. பொதுவா இந்த கேழ்வரகு, வரகு, திணை, சாம, குதிரவாளி, பனிவரகு இப்படின்னு இருக்கிறதெல்லாம் குறுதானியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வரகுல உமிய நீக்கிட்டாக்க தானியம் வந்து வெள்ளையா இல்லனா பழுப்பு நிறத்துல அரிசி மாதிரியே தான் இருக்கும். இந்த வரகுக்கு சில மருத்துவ குணங்கள்லாம் இருக்கு. நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வீக்கம், நுரையீரல்ல ஏற்படுற நோய், வயிற்றுப்போக்கு இதையெல்லாம் குணப்படுத்துற தன்மை இதுக்கு இருக்கு. மற்ற குறுதானியங்கள்ல இருக்கிற மாதிரியே இதுல அதிகமான உணவு சத்துக்கள் இருக்கு. 100 கிராம் தானியத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதுல 8.3 கிராம் புரதம் இருக்கு, 65 கிராம் மாவு சத்து கிடைக்குது, கொழுப்பு சத்து ரொம்ப குறைவா 1.4 கிராம் தான் இருக்குதாமா. அப்புறம் நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவையான நார்ச்சத்து 9 கிராம் இதுல கிடைக்குது, 2.5 கிராம் தாது உப்புகளும், 27 கிராம் சுண்ணாம்பு சத்து, 188 மில்லிகிராம் பாஸ்பரஸும், 12 மில்லிகிராம் இரும்பு சத்தும் இதுல இருக்கு.
அக்கா, மணி கூட கிராம்ல இந்த சத்து இவ்வளவு கிராம், அந்த சத்து அவ்வளவு கிராம் அப்படின்னு, நீங்களும் வரகுல வந்து இந்த சத்து இவ்வளவு சதவீதம் இருக்குது, அந்த சத்து அவ்வளவு சதவீதம் இருக்குதுங்கிறீங்க, எனக்கு ஒன்னும் புரியல. சரிக்கா, இந்த வரகு அரிசியாட் இருக்குங்கிறீங்க, அது எப்படி நாம் சமையலுக்கு உபயோகப்படுத்துறது?
அட, அரிசி மாதிரியே எல்லாம் செய்யலாம்ப்பா. சாதம் வைக்கலாம், இட்லி, தோசை, உப்புமா, பக்கோடா எல்லாமே பண்ணலாம். அட, கூழ் கூட கிண்டலான்னா பாத்துக்கோ. ஏன்
அக்கா, அடுத்த வாட்டி வரும்போது எனக்கு ஏதாச்சும் வரகுல பண்ணி கொண்டு வாங்க. சரிங்கா, வந்தாப்புல இருந்து கேட்கவே இல்ல, இப்ப என்னங்கா கொண்டு வந்திருக்கீங்க?
அங்க பாருங்க அக்கா, பையில கொய்யா பழம் வச்சிருக்கு.
ஆமா மணி, ஒரு பை நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அக்கா, இது நம்ம தோட்டத்துல காய்ச்சிருந்துச்சுங்களா?
ஆமாப்பா, நம்ம தோட்டத்துல காய்ச்சதுதான். பாரு நல்லா எவ்வளவு பெரிய பழமா, ருசி ரொம்ப அற்புதமா இருக்கு தெரியுமா, சாப்பிட்டு பாரு.
இப்ப சீசன் இல்லையா, எப்படி இவ்வளவு கொய்யாப்பழம் கொண்டு வந்திருக்கா?
மணி, சீசன்லதான் கொய்யாப்பழம் நிறைய வரும்னாலும் நம்ம வந்து கரெக்டா அந்த சீசன் முடிஞ்சதும் கவாத்து பண்ணி விட்டோம்னாக்க நல்லா திருப்பியும் நிறைய பழம் கிடைக்கும்.
சரிங்கா, மாமரத்துக்கு கவாத்து பண்ணிருக்கிறோம் நம்ம தோட்டத்திலேயே, அப்புறம் இந்த திராட்சை பந்தலுக்கும் கூட கவாத்து பண்றாங்க. ஆனா மூட்டுல இருக்கிற ரோஜா செடிக்கும் கூட நாம கவாத்து பண்றோம்க்கா. கொய்யா மரத்துக்கு கவாத்து பண்றாங்களா?
ஆமா ஆமாப்பா, பழமரங்கள் எல்லாத்துக்குமே கவாத்து பண்ணலாம்.
அது எப்படி கொய்யாக்கு எப்படிக்கா பண்றது?
பழைய வாது எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் தான் முக்கியமா எடுக்கணும். ஏன்னா இப்ப கொய்யாவில புது வாது வருது இல்ல, அதோட அதுல இருந்து அந்த இலை பிரிஞ்சு வர்றதுலதான் பூ வந்து காயாகுது. அதனால செப்டம்பர் அக்டோபர் மாசம் இல்லனா பிப்ரவரி மார்ச் மாசத்துல அதுக்கு முன்னாடி சீசன்ல காய்ச்ச வாதுக்கள் எல்லாம் ஒரு அரை அடி விட்டுட்டு வெட்டி விட்டுறணும். அப்படி செஞ்சாதான் புது தளிர்கள் தோன்றி காய்கள் நல்லா அதிகமா உருவாகும்.
சரிங்கா, இந்த கொய்யா மரத்துல முதல்ல இருந்து இருக்கிற பழைய வாதுகளில வெட்டி விட்டா போதுங்களா?
வெட்டி விடுறது போதும் தான், ஆனா அப்படியே விட்டுறக்கூடாது. அந்த வெட்டின பகுதிகளில் அந்த காயத்துல பூஞ்சான நோயெல்லாம் பரவி இந்த செடியே கெட்டு போகாம இருக்கிறதுக்கு அதுக்கு போர்டோ கலவை 1% அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லனா ஃபைட்டலோன் அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு. அத 3 கிராம் எடுத்து 1 லிட்டர் தண்ணியில கரைச்சு அதுல தெளிச்சு விட்டுறணும்.
சரிங்கா, அப்படி பண்ணா கொய்யா மரம் வாடாம மறுபடியும் தலையி தளைஞ்சு நிறைய காய்கள் பிடிக்கிறதுக்கு வேற ஏதாச்சும் பண்ணணும்ங்களா?
ஆமாப்பா, பூக்கள் நிறைய புடிச்சதுனாதான் காய் நிறைய கிடைக்கும். அதுக்கு 1 லிட்டர் தண்ணி எடுத்து அதுல 1 கிராம் யூரியாவை கலக்கி செடியில தெளிச்சு விட்டோம்னா நிறைய பூ புடிச்சுக்கும், நிறைய காயும் நம்மளுக்கு கிடைக்கும். அப்புறம் செல்ல குச்சி எல்லாம் பார்த்தோம்னா நேரம் மேல வளர்ந்துகிட்டே போகும். அந்த மாதிரி மேல போற குச்சியை வளைச்சு ஒரு கல்ல கட்டி விட்டு தொங்க விட்டுட்டோம்னாக்க அந்த கிளையில இருந்து நிறைய புது குருத்து வந்து அதுல இருந்து நம்மளுக்கு காய் கிடைக்கும்.
கொய்யா பழம் சாப்பிடறதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனா அதுல இருக்கிற விதையெல்லாம் பல்லுல எல்லாம் போய் சிக்குதே.
மணி, உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஒரு தொழில்நுட்பம் சொல்லிருக்காங்க. விதை அதிகமா இல்லாம நல்லா சதப்பத்தா இருக்கிறதுக்கு 10 லிட்டர் தண்ணீர்ல 1 கிராம் ஜிப்ரலிக் அமிலங்கிற மருந்த கரைச்சு தெளிச்சாக்க விதைகள் அதிகமா வராதாமா.
சரிங்கா, நம்ம தோட்டத்துல இருக்கிற அந்த 2 மரத்துக்குமே நீங்க சொன்ன நடவடிக்கைகள் எல்லாம் பண்ணி அடுத்தட வரும்போது 2 பை நான் உங்களுக்கு கொய்யா பழம் போட்டு கொடுக்க போறேன் பாருங்க.
என்னன்னா வந்ததுல அக்காவோட பேசிட்டேதான் இருக்கிறான், வாங்க போய் சாப்பிடலாம்.
அட சாப்பிடுறாங்க, சாப்பாடு இல்ல, காலையில செஞ்சால சாப்பிட்டு போட்டு போயாச்சு. ஐயன் நம்மளால காட்டுக்குள்ளுக்குறாங்க, அக்கா வந்துக்கிறாங்க, அக்கா கையால சாப்பிட்டு வெகு நாள் ஆச்சு. அக்கா அவன் சாப்பாடு ரெடி பண்ணுக்கா.
அட, உன்ன பாக்க வந்ததுக்கு இந்த வேலையை கொடுத்துட்டியா நீ எனக்கு? சரி சரி வா, தம்பிங்களுக்கு செஞ்சு போறதுல இந்த அக்காவுக்கு சந்தோஷம்தான். நான் ரெடி பண்றதுக்குள்ள இந்த கொய்யா பழத்தை 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருங்க, எனக்கு 1 சொம்பு தண்ணியாச்சும் குடு. முதல்ல
தண்ணி அப்புறம் குடிச்சுக்கலாம்க்கா. எலுமிச்ச மரத்துல 2 எலுமிச்சம்பழம் பழுத்து இருக்குது, புடிக்கிட்டவன் ஜூஸே போட்டு குடிக்கலாம்.